புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகம் ஜவுளி மற்றும் பயன்பாடு வடிவமைப்பு துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ஜெயக்குமாரி அவர்கள் கைத்தறி அணிவோம் மதிப்போம் போற்றுவோம் பற்றி பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி தேசிய கைத்தறி தினமா கடைபிடிச்சிட்டு வர்றோம். அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை சிறப்பு விருந்தினரா நேர்காணல் எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில அம்மா, உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்மளுடைய பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கோங்க அம்மா.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் வந்து நம்ம ஹேண்ட்லூம் டே, கைத்தறி நெசவாளர்கள் தினம் அப்படி என்று கொண்டாடுகிறோம். எனது பெயர் டாக்டர் எம் ஜெயக்குமாரி, பாரதியார் யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன்.
அம்மா, இப்ப நம்ம சொன்னது போல ஒவ்வொரு வருடத்தினுடைய ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியும் இந்த தேசிய கைத்தறி தினத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். இந்த தேசிய கைத்தறி தினம் கடைபிடிக்கப்படுவதுடைய நோக்கம் என்னவாங்க அம்மா இருக்கு?
இந்த தேசிய கைத்தறி தினம் வந்து முக்கியமாக நம்முடைய இந்திய நெசவாளர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக, அப்புறம் நம்முடைய பாரம்பரியத்தையும் அதோடைய கலாச்சாரத்தை உயிர்ப்புடன் வைத்திருப்பதற்காகவே இந்த நாள் முக்கியமாக கொண்டாடப்படுகிறது.
அம்மா, இப்ப கைத்தறி நெசவு அப்படின்னு சொல்றாங்க, நம்ம நிறைய நம்ம படங்கள்ல பாத்திருப்போம். கைத்தறி நெசவு அப்படின்னா என்ன, அத பத்தி ஒரு சின்ன ஒரு குறிப்புரை வழங்குங்கம்மா.
கைத்தறின்னு சொல்லும் போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கைத்தறி என்றாலே எல்லாமே மெஷின் எதுவுமே யூஸ் பண்ணாம எல்லாமே நம்ம மனிதர்கள் நம்முடைய தொழில்நுட்பம் மூலமாக பாரம்பரிய முறைப்படி எல்லாவற்றையும் செய்வதுதான் கைத்தறி நெசவாளர்கள். கைத்தறி என்பதாலுமே நமக்கு நினைவுக்கு வருவது வந்து பஞ்சுதான். அந்த பஞ்சை எடுத்து சுத்தப்படுத்தி எந்த மெஷினும் எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாம நம்முடைய பாரம்பரிய முறைப்படி எல்லா இயற்கை முறைப்படி இயற்கையான தொழில்நுட்பங்களை உபயோகப்படுத்தி பருத்தியை சுத்தப்படுத்துவதற்கான தொழில்நுட்பங்களும் இயற்கை முறையிலே மனிதர்கள் தங்கள் கைகளை உபயோகப்படுத்தி செய்வார்கள். மெஷின்களையோ இயந்திரங்களையோ உபயோகப்படுத்தி அவர்கள் செய்வதில்லை. அதுதான் முக்கியமான தொழில்நுட்பம் இங்க செய்யப்படுகிறது, நெசவு குறிப்பில் செய்யப்படுகிறது.
அம்மா, இப்ப கைத்தறி அப்படின்னு சொல்றப்ப கைத்தறிக்கு இணையா சொல்லப்படக்கூடிய ஒரு கருவி விசைத்தறி. இப்ப இந்த கைத்தறினா என்ன, விசைத்தறி அப்படின்னா என்ன, இந்த கைத்தறிக்கும் விசைத்தறிக்கும் கருவிகளுடைய அடிப்படையில என்னங்கம்மா வேறுபாடு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பஞ்சு இருக்குன்னா அந்த பஞ்சை சுத்தப்படுத்துறதுக்கு நார்மலா பவர்லூம் யூஸ் பண்றவங்க வந்து அந்த பவர்லூம்ல போட்டு அதை சுத்தப்படுத்தி அதை அடிச்சு அதை மென்மையாக்கி அதை வந்து பஞ்ச நூலாக்கி அப்படி பண்ணுவாங்க. இங்க அப்படி கிடையாது, இங்க மெஷினே கிடையாது, எல்லாமே என்ன பண்ணுவாங்க, கையிலயே சுத்தம் பண்ணுவாங்க, கையிலயே அதை வந்து அடிப்பாங்க. அதுக்கு ஒரு 15 நாள் 20 நாள் அதை பதப்படுத்துவாங்க, பதப்படுத்தி அதை சுத்தம் படுத்தி கையிலயே எல்லாம் பண்ணி அதை மென்மையாக்கி நூல் கையிலேயே நூலாக்கி அதை அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவாங்க, அந்த தறிக்கே கொண்டு வருவாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தான் கைத்தறிக்கும் பவர்லூமுக்கும் விசைத்தறிக்கும், இதுதான் வித்தியாசம்.
அம்மா, இப்ப ஒரு கைத்தறி அப்படின்னு சொல்லும் போது ஒரு கைத்தறி அப்படிங்கறதுடைய அந்த கருவி அல்லது அதனுடைய அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அது எப்படி எல்லாம் செயல்படுத்துறாங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
கைத்தறியில வந்து முக்கியமா எலக்ட்ரிசிட்டியே கிடையாது, எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அந்த நூலை நுழைக்கிறது, அந்த நூலை எடுக்கிறது, அதுல வந்து டிசைன்ஸ் உற்பத்தி பண்றது, இது எல்லாமே நம்ம மனிதர்களின் கை மூலமாக எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணாம எல்லாமே மனிதர்கள் கையினாலே செய்யப்படுவது. தூய்மையான முறையில எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாமல் மிஸ்டேக்ஸும் இல்லாம செய்வதுதான் கைத்தறி. பவர்லூம்ல வந்து அது ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அது டிசைன்ஸ் வந்து நம்ம என்ன அப்லோட் பண்றோமோ அது அப்படியே நடந்துட்டே இருக்கும். மிடில் ஸ்டாப் பண்ணோம்னா அதுல கொஞ்சம் பிரேக்கேஜ், நூல் கட் ஆகிறது, அதெல்லாம் கொஞ்சம் டேமேஜஸ் எல்லாம் வர வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஹேண்ட்லூம் கைத்தறியில வந்து அப்படி கிடையாது, இதுல வந்து மினிமல் அந்த டேமேஜஸ் அந்த நூலோட வீக்னஸ் எல்லாம் இதுல வந்து கம்மியா இருக்கும், கைத்தறியில வந்து கம்மியா இருக்கும் பவர்லூம் கம்பேர் பண்ணும்போது.
அம்மா, இப்ப பட்டு அப்படின்னு சொல்றப்ப கைத்தறி பட்டு அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஒரு தனி ஒரு மரியாதை ஒரு மதிப்பு இருக்கு. கைத்தறி பட்டை எப்படி நெசவு செய்யறாங்க, அதனுடைய நெசவு முறைகள் எப்படி இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
ஃபர்ஸ்ட் வந்து பருத்தி எடுத்துக்கிட்டோம்னா பருத்தி வந்து வளர்ப்பாங்க. விவசாய முறைப்படி அது நன்றாக இயற்கை உரங்கள் போட்டு பருத்தியை வளர்த்தெடுப்பார்கள். அதுக்கப்புறம் பருத்தியை வந்து அறுவடை செஞ்சு அதை வந்து சுத்தப்படுத்தி பஞ்சடிப்பாங்க. பஞ்சு அடித்தல்லாம் நல்லா அடிச்சு நல்லா மென்மையாக்கி நல்ல துணி நெய்யற அளவுக்கு பஞ்சடித்தல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நூல் தயாரிப்பாங்க. நூல் தயாரிப்புல வந்து அந்த பஞ்சை வந்து நூலா மாத்துறது, அந்த நூலை மாத்திட்டு அந்த நூலை வந்து பதப்படுத்துவாங்க. பதப்படுத்த விட்ட பிறகு அதை வந்து என்ன பண்ண, நமக்கு தேவையான என்ன பொருள்கள் செய்ய வேண்டுமோ அதுக்கேற்றபடி சாயப்படுத்துதல், அப்புறமா இப்பெல்லாம் வந்து மெடிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்ல யூஸ் பண்றாங்க, மெடிசினல் வேல்யூஸ் உள்ள துணிகளும் வந்துருக்கிறது. இப்போ எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த வேப்ப இலையெல்லாம் அரைச்சி அது சாயமா அப்படி துணியில போட்டுட்டோம்னா அதுல வந்து மெடிசினல் வேல்யூஸும் இருக்கும், அதே போல கலரும் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பயன்பாட்டு உள்ள துணிகளை வந்து இது தயாரித்த அதிகமான பயன்பாடுகள் நமக்கு மனிதர்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மூலமா தான் நம்ம என்ன பண்றோம், பருத்தியை ஹேண்ட்லூம் தயாரிக்கிறோம்.
இப்ப கைத்தறியினுடைய தற்போதைய வளர்ச்சி முறைகள் எப்படி இருக்குது, ஆரம்ப காலகட்டத்துல இந்த கைத்தறி முறைகளுக்கும் இப்போது இருக்கக்கூடிய கைத்தறியில இருக்கக்கூடிய வளர்ச்சி முன்னேற்ற நிலைகள் எப்படி இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
இப்போ முன்னாடி எல்லாம் கைத்தறி என்றாலுமே ரொம்ப பரவலாக யாருமே விரும்ப மாட்டார்கள். எல்லாமே என்ன பண்ணுவாங்க, பாலிஸ்டர் நைலான் அப்படின்னு ரொம்ப விரும்பினார்கள் முன்னாடி எல்லாம். இப்ப சுதந்திர போராட்ட காலத்தில் வந்துதான் இது என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் கால பொருட்கள் உபயோகப்படுத்த கூடாது என்பதற்காகவே இதை கொண்டு வந்தார்கள். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இதன் மோகம் குறைந்து எல்லாரும் பாலிஸ்டர் நைலான் என்ற சிந்தட்டிக் முறையை தயாரிக்கப்பட்ட கெமிக்கல் முறையாக தயாரிக்கப்பட்ட துணிகளை இதை விரும்ப ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் தற்போது நிலை எப்படி இருக்கிறது என்றால், நிறைய தொழில் மாற்றங்கள், நிறைய உடல் மாற்றங்கள், அப்புறமா நோய்கள், இதனால என்ன பண்றாங்க எல்லாருமே இப்போ வந்து கைத்தறியை வந்து விரும்ப ஆரம்பிக்கிறார்கள். கைத்தறியை உபயோகப்படுத்துவதனால இப்ப நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் நிறைய வேலை வாய்ப்பு அதிகரித்து இருக்கிறது இப்போது நிலைமையப்படி.
ஆமா, கைத்தறியை பொறுத்த அளவுல ஆரம்ப காலகட்டத்திலயும் கைத்தறியில ஆடைகள் நெசவு செய்தாங்க, இப்பவும் நெசவு செய்யறாங்க. ஆரம்ப காலகட்டத்துல நெசவு செய்த ஆடைகளுக்கும் இப்ப நெசவு செய்யக்கூடிய ஆடைகளுக்கும் என்ன மாதிரியான ஒரு வேறுபாடுகள் இருக்குங்கம்மா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
இப்ப ஆரம்ப காலகட்டத்துல என்ன பண்ணுவாங்க, தேவைக்கு ஏற்பதான் செய்தார்கள். இப்ப ஒருவருக்கு ஒரு நம்ம அம்மா காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா நம்ம அம்மாவுக்கு ஒரு 4-5 சாரி தான் வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப எல்லாம் தேவைகள் அதிகமாகி விட்டது. இன்னும் நிறைய புது புதுசா கேக்குற புதிய தலைமுறைகள் இன்னும் புதுசா டிசைன்ஸ் புது விஷயங்களை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதை பூர்த்தி செய்வதற்காகவே நிறைய டெக்னாலஜி, நிறைய டெவலப்மெண்ட், இன்னோவேஷன், புதுமைகள் புகுத்த வேண்டியதாக இருப்பதனால் இதை என்ன பண்றோம்னா, கைத்தறி தான் இப்போ அதை வந்து எல்லா இடத்துலயுமே உபயோகப்படுத்துவது நன்மை என்று அறியப்பட்டிருக்கிறது. அது இப்ப எடுத்துக்காட்டாக பாத்துக்கலாம், இப்போ வந்து டாக்டர்ஸ் வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதை தையல் போடுவார். அதுக்கெல்லாம் என்ன பண்றாங்க, கைத்தறி மூலமாக செய்கிற நூல்களை பயன்படுத்துவது நமக்கு நன்மை என்று தெரிகிறது. அதே போல இப்போ சாதாரணமான பாலிஸ்டர் விஸ்கோஸ் அந்த மாதிரிலாம் போட்டோம்னா நம்ம கையில வந்து நிறைய எரிச்சல்கள், அப்புறமா அந்த கிளைமேட் மாறுவதனால அது என்ன சம்மர்ல வந்து எரிச்சல்கள், நிறைய வேர்வைகள், அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறது, இதெல்லாம் வந்து மற்ற துணிகளில் இருக்கும். கைத்தறி போட்டால் அந்த மாதிரி எதுவுமே வர வாய்ப்புகள் இல்லை, மிகுந்த குறைவு. முக்கியமாக குழந்தைகளுக்கு கைத்தறி அணிவது மிக மிக நன்மையாக அறியப்பட்டிருக்கிறது.
அம்மா, இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன தொழில்நுட்பத்தினுடைய கட்டமைப்புகள்ல கைத்தறியில அந்த இயந்திரங்கள்ல எப்படிப்பட்ட ஒரு மாறுதல்கள் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு, இப்ப அது கைத்தறிய பயன்படுத்துறதுக்கு இலகுவா இருக்காங்கம்மா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
இப்போ புதுசா என்ன பண்ணிருக்காங்கன்னா, கைத்தறி முக்கியமா பவர்லூம் கம்பேர் பண்ணும்போது ஹேண்ட்லூம்ல வந்து ஸ்பீட் எல்லாம் கம்மியா இருக்கும், தயாரிப்பு காலம் வந்து ரொம்ப டைம் எடுக்கும், கலர் டல்லா இருக்கும், அப்புறமா டிசைன்ஸ் ரொம்ப வராது முன்னாடி எல்லாம். இப்ப அப்படி கிடையாது, இப்ப நிறைய நிறைய புதிய டெக்னாலஜி கொண்டு வந்து அதை உற்பத்தி செய்யும் ஸ்பீட் அதிகப்படுத்துறது, புது புதுசா டிசைன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம். பாரம்பரிய முறைப்படி நிறைய டிசைன்ஸ் எல்லாம் அழிந்து போயிருக்கிறது. நம்ம இந்திய பாரம்பரியப்படி நிறைய மாநிலங்களில் உள்ள ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒரு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அப்போ ஆந்திரா எடுத்தோம்னா கலம்காரி, தமிழ்நாடு எடுத்தோம்னா மதுபாணி, அப்புறமா இக்கட்டு, இந்த மாதிரி நிறைய நிறைய நம்முடைய பாரம்பரிய டிசைன்கள் இருக்கு. அந்த டிசைன்களை வந்து கைத்தறியில நம்ம ஈஸியா கொண்டு வரலாம். கவர்லூம்ல அது கொஞ்சம் எளிதாக இருக்காது, ஆனால் கைத்தறி இதெல்லாம் ஸ்பெஷல், இந்த ஸ்பெஷலான துணிகள் இதெல்லாம் நான் சொன்ன டிசைன்ஸ், இக்கட்டு, மதுபாணி, கலம்காரி இதெல்லாம் மனிதர்களால் மட்டுமே இது செய்யப்படக்கூடியவை தவிர மிஷின்களை வைத்து இது செய்யவே முடியாது. ஸோ கைத்தறியில இதெல்லாம் ஸ்பீடு, மார்க்கெட்டிங், இந்த கைத்தறி விற்பனை எப்படி முன்னேற்றுவது, கைத்தறி அவேர்னஸ் எப்படி மனிதர்களிடையே கைத்தறியை பற்றி உபயோக முறை, அது பயன்கள் எப்படி பரப்புவது, அதுல என்னென்ன பயன்கள் இருக்கிறது. இப்ப புதுசா கிரீன் ஃபேஷன் ஒன்னும் கொண்டு வந்திருக்காங்க, அதாவது சுற்றுப்புற சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் ஒரு துணியை வந்து யூஸ் பண்ணி அதை வந்து தூக்கி எரியும் போது அது வந்து மண்ணில மக்கி போற அளவுக்கு அதை தயாரிக்க வேண்டும். தயாரிக்கும் போதே மண்ணில மக்குற அளவுக்கு அதை தயாரிக்க வேண்டும். இப்ப பாலிஷ்னா அது மக்கறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். இப்போதை கைத்தறி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருந்தா, கைத்தறி துணிகள் அதை பொருட்கள் யூஸ் பண்ணோம்னா அதை நம்ம உபயோகப்படுத்தி தேவையில்லை என்று தூக்கி போட்டாலும் அதுல மண்ணில மக்கி அது உரமாக மாறும். சுற்றுப்புற சூழல் வந்து பாதிக்கப்படாமல் இருப்பதுதான் புதிய டெக்னாலஜியாக கண்டறியப்பட்டிருக்கிறது.
பொதுவா இன்னைக்கு இந்த பவர்லூம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிஷின்கள்ல நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இன்னைக்கு புடவைகள்ல பூ வண்ணங்கள் வண்ணங்கள்லாம் சேர்க்கிறாங்க. சாதாரணமா அதே போல கைத்தறியிலையும் இந்த வண்ணங்கள் இந்த மாதிரியான டிசைன்ஸ நம்ம வந்து அந்த உற்பத்தி பண்ணலாமா? அதனுடைய உற்பத்தி முறைகள் நம்ம எப்படி இதுல இருக்கக்கூடிய முறைகள் மாதிரியே கைத்தறியிலையும் தயார் பண்ணலாமாமா?
பவர்லூம்ல நிறைய டிசைன்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க, ஆனா ஸ்பெஷலான துணிகள் சில இருக்கு. நம்ம காஞ்சிபுரம் பட்டு, அப்புறம் மதுரை சிங்குடி சாரி, அப்புறம் செட்டிநாடு, அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல். அதெல்லாமே ஹேண்ட்லூம்ல பண்றதுதான் ஸ்பெஷலான இதுக்கு. பவர்லூம்ல பண்ணலாம், ஆனா அந்த மாதிரி டிசைன்ஸோ கலரோ போடும் போது அந்த குளிர்ச்சியோ அந்த பயன்கள் வந்து பவர்லூம்ல தயாரிக்கும் போது குறைவாக கிடைக்கிறது. அப்புறம் ஆரணி சில்க்கு, அப்புறம் பனாரசி, அப்புறம் அந்த பகல்பூரி, பைத்தானி, இந்த மாதிரி நிறைய துணிகள் இருக்கு. இதெல்லாம் நம்மள பாரம்பரிய முறைப்படி செய்யப்படுகிற துணிகள். அப்புறமா நிறைய போர்வைகள் இருக்குது, இமாச்சல் பிரதேஷ்ல குல்லு ஷால்ஸ் அப்படிலாம் தயாரிக்கிறாங்க. அது எல்லாமே நான் புது ஒன்னொன்னும் ஒவ்வொரு வேற வேற டிசைனா இருக்கும். எல்லாமே பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட டிசைன்களும் கலர்களும் அதுல வந்து உபயோகப்படுகிறது. அதை பவர்லூம்ல தயாரிக்கலாம், ஆனா இப்போ எடுத்துக்காட்டாகவே நம்ம எடுத்துக்கலாம், கலம்காரி டிசைன் வந்து ஒரு வருடத்துக்கு முன்னாடி அது ரொம்ப பயங்கர ஃபேமஸான டிசைனா இருந்தது நம்ம தமிழ்நாட்டிலேயே. அப்போ அது வந்து என்ன பிரிண்ட்லயும் வந்துச்சு, பிரிண்ட்லயும் வந்துச்சு, நிறைய பாலிஸ்டர்லயும் வந்தது. ஆனா ஒரிஜினல் கலம்காரி வந்து காட்டன்ல தான் செய்வாங்க, இயற்கை முயலில் தயாரிக்கப்பட்ட சாயத்துலதான் உபயோகப்படுத்துவாங்க. சோ இதை டூப்ளிகேட் பண்ணாலும் இயற்கை பாரம்பரியம் என்பது அது மிக முக்கியமானது, மிகவும் பயன்களை தர வல்லது.
ஆமா, இந்த கைத்தறி புடவைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய காஞ்சிபுரம் பட்டு புடவைகள், குறிப்பா காஞ்சிபுரம் கைத்தறி புடவைகள் அப்படின்னாலே அது ரொம்ப புகழ் பெற்றது. ஏன் இந்த காஞ்சிபுரம் பட்டு புடவைகள் அந்த அளவுக்கு சிறப்பு தன்மை உடையதா இருக்குது, அது எந்த அளவுக்கு அதை சிறப்பா தயாரிக்கிறாங்க, அதை பத்தி உங்களுக்கு தெரிந்த ஒரு சில வார்த்தைகள் கொஞ்சம் பகிர்ந்துக்கங்கம்மா?
இப்ப காஞ்சிபுரம் பட்டுன்னு எடுத்தாலுமே அது நிறைய வகைகள் இருக்குது. முக்கியமானது வந்து நம்ம காஞ்சிபுரம் பட்டு தான். இப்ப காஞ்சிபுரம் சில்க் இருக்கு, அப்ப மூகா சில்க்குன்னு ஒண்ணு இருக்கு, அப்ப எரி சில்க்குன்னு இருக்கு. இப்போ காஞ்சிபுரம் சில்க்கும் இந்த மூகா எரி சில்க்கும் என்ன வித்தியாசம்னா, காஞ்சிபுரம் சில்க்ல வந்து அந்த பட்டு புழுகள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து மல்பரி இலைகள், அந்த மல்பரி மரத்தோட இலைகளை தான் என்ன சாப்பாடாக கொடுப்பாங்க. அது கொடுத்ததுன்னா அது வந்து நிறைய அந்த பட்டு புழுக்களோட அந்த நூல்கள் வந்து மிகவும் பளபளப்பாகவும் ஸ்ட்ராங்காகவும் நன்றாக வரும். அதுக்கு பதிலாக மல்பரி அந்த மரத்தோட இலைகளை தவிர வேற ஏதாவது சாதாரண இலைகளை வந்து அந்த பட்டு புழுகளுக்கு நம்ம உணவாக கொடுக்கும் போது அதோட ஷைனிங்கு, அதோட ஸ்ட்ரென்த்து, அதோட கலர் எல்லாமே நம்மளுக்கு வந்து காஞ்சிபுரம் சில்க்கு கம்பேர் பண்ணும் போது கம்மியாக கிடைக்கும். சோ அதனாலதான் என்ன பண்றாங்க, இதற்கு மல்பரி இலைகளை கொடுத்து எந்த பட்டுப்புழுகளுக்கு உணவாக கொடுக்கப்படுகிறதோ அதுல இருந்து வர பட்டுகளை வந்து காஞ்சிபுரம் சில்க் என்றும், மற்ற சாதாரண இலைகளை உணவாக கொடுக்கப்பட்ட பட்டுப்புழுகள் வந்து மூகா சில்க், எரி சில்க் என்றும் அழைக்கப்படுகிறது.
ஆமா, இன்னைக்கு நம்மளுடைய உயர்கல்வி துறையில இந்த டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடை தயாரிப்புகள் துறையில இன்னைக்கு பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் என்ன மாதிரியான ஒரு பாடப்பிரிவுகள்ல ஒரு கல்விகளை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதுல எப்படிப்பட்ட பாடங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்படுது, அதுல இருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கறது எப்படி இருக்குங்கம்மா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
இந்தியால முக்கியமாக ஐஐடி இது இருக்கு, ஐஐஹெச்டின்னு இருக்கு, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, அதாவது இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழகங்கள். இங்க எல்லாம் இருக்குன்னா இது உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு, அஸ்ஸாம், ராஜஸ்தான், ஒடிசா, இந்த அனைத்து மாநிலங்களிலும் இது இருக்கிறது. இது இல்லாமல் நமக்கு வந்து நிறைய காலேஜஸ்ல வந்து காஸ்டியூம் டிசைன், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி நிறைய இருக்கிறது. இது முக்கியமாக மே கிரீன் ஃபேஷன் ஏற்கனவே சொன்னேன் நான், அது இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கிறது. அதாவது சுற்றுச்சூழலுக்கு பாதிக்காத அளவுக்கு துணிகளை பயன்படுத்துவது. முன்றெல்லாம் தேவைக்கு மட்டுமே துணியை வைத்துக் கொண்டிருந்தார்கள், இப்போதெல்லாம் டிசைன் நிறைய துணிகள் வந்து இப்போதைய தலைமுறைக்கு தேவைப்படுகிறது. ஆனால் ஒரு முறை உபயோகப்படுத்தி விட்டு தூக்கி எறிந்து விடுகிறார்கள். அப்ப எறிவதன் மூலமாக சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுவதுதான். அந்த துணியை எப்படி அதை வந்து சரி செய்வது, அந்த குறைபாடுகளை எப்படி சரி செய்வது, அப்பற்றி படிப்பதற்கெல்லாம் நிறைய பாடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் பிஎஸ்சி ஹேண்ட்லூம் டெக்னாலஜி இருக்கிறது, அப்புறமா ஹேண்ட்லூம் மார்க்கெட்டிங்கும் இருக்கிறது. ஸோ ஹேண்ட்லூம் வீவிங், ஹேண்ட்லூம் பேட்டர்ன்ஸ், டிசைன்ஸ் அதெல்லாம் எப்படி செய்வது என்று நிறைய கோர்ஸ்கள் நம்ம இந்தியாவிலே அறிமுகப்படுத்தி இருக்கப்படுகிறது.
ஆமா, நீங்க சொன்னது போல இந்த கிரீன் ஃபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பசுமை ஆடைகள் அப்படின்னா என்ன, இன்னைக்கு அதுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு எப்படி இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
பசுமை ஆடைகள் வந்து இப்பதான் ஒரு 4 வருடமாக எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே அதுக்கான முயற்சிகள் செய்து கொண்டிருந்தாலும் எல்லாருக்கும் அது ஒரு வார்த்தை இருப்பது என்பது இப்போதுதான் எல்லாருக்கும் தெரிய மெது மெதுவாக அறியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பசுமை ஃபேஷன் என்பது நிறைய துணிகள் இப்போ நிறைய கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்காக இப்போ நிறைய துணிகள் வந்து வேஸ்ட் ஆகுது. ஒரு உற்பத்தி கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியோட ஒரு ப்ராஃபிட் எதுல இருக்குன்னா அது துணியை மிச்சப்படுத்துவதில் தான் இருக்கிறது. எப்படி எல்லாம் துணியை மிச்சப்படுத்தி டிசைனை தயாரிப்பது, மக்களுக்கு அந்த டிசைனும் பிடிக்க வேண்டும், லாபமும் காண வேண்டும், ஒரு தொழில்நுட்பம் என்றால். சோ அதை எப்படி சரி செய்வது என்று பார்க்கும் போதுதான் இது என்ன பண்ணார்கள், துணி தயாரித்த பிறகு மீந்து போன துணிகளை மறுபடியும் எப்படி உபயோகப்படுத்துவது, இல்லை என்றால் நூல் தயாரிக்கும் போதே அது சுற்றுப்புறலுக்கு சூழலுக்கு பாதிப்படையாமல் எப்படி தயாரிப்பது, அந்த துணிகளை தயாரிப்பு கலர் மூட்டுவதற்காக சாயம் மூட்டுவதற்காக கெமிக்கலை யூஸ் பண்ணாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட சாயங்களை எப்படி உபயோகப்படுத்துவது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டால் அந்த மஞ்சள் எடுத்துக்கொண்டோம்னா அதுல வந்து மஞ்சள் கலர் வரும், அதுல இருந்து மஞ்சள் சாயத்தை எடுத்து அதை துணியில உபயோகப்படுத்தி அதை என்ன பண்ணலாம், உபயோகப்படுத்தலாம். அதனால நமக்கு நம்மளுடைய தோள்களுக்கும் நன்மை, தோள்களுக்கு மெருகூட்டும், ஏதாவது காயங்கள் இருந்தால் குணப்படுத்தக்கூடிய தன்மை உடையது, அது பார்ப்பதற்கும் நல்லா பிரைட்டாகவும் நல்லா அட்ராக்டிவாகவும் இருக்கும் கூடிய கலர். ஸோ இந்த மாதிரி நிறைய பீட்ரூட்ல இருந்து வயலட் கலர் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இயற்கையான பொருள்களிலிருந்து நிறைய கலர்களை சாயங்களை எடுத்து உபயோகப்படுத்தும் போதே நம்மை அறியாமலே நமக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக தயாரிக்கப்படுவது தான் இந்த கிரீன் ஃபேஷன் என்பது.
ஆமா, இன்னைக்கு நம்ம தேசிய கைத்தறி தினத்தை கடைபிடிச்சிட்டு வர்றோம், 7 ஆம் தேதி. இந்த கைத்தறி தினத்துல கைத்தறியினுடைய பயன்பாடு குறித்து பொதுமக்களுக்கு நீங்க வழங்கக்கூடிய ஒரு கருத்துரை என்னங்கம்மா?
கைத்தறி எல்லாருமே உபயோகப்படுத்த வேண்டும் என் பல ஆண்டுகளாக உள்ள எல்லோருடைய ஆசைகளும் ஒப்பீனியனும் தான் அது. எல்லாரும் அதை வற்புறுத்தி கொண்டே தான் இருக்கிறார்கள். அது அதை கடைபிடிக்கிறவர்கள் குறைவாக இருந்தாலும் அது என்ன பண்றாங்க, இப்போ வற்புறுத்தி கொண்டு இருப்பது வருகிற காலங்களில் இன்னும் வற்புறுத்தி கொண்டே தான் இருப்பார்கள். அதை நாம் தான் சுய நினைவோடு அதை சிந்தித்து பார்த்து அது கைத்தறி உள்ள நன்மைகளை யோசித்து பார்த்து அதை உபயோகப்படுத்த வேண்டும். கைத்தறி உபயோகப்படுத்த அது நல்லா மென்மையாக இருக்கும், அந்த துணி எல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். துணி போடும் போதே நம்மளுக்கு அப்படியே அந்த மென்மை உணர முடியும், நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். அது வெயில் காலத்துல வந்து குளிர்ச்சியை கொடுக்கும், மழை காலத்துல உடம்புக்கு வந்து வெப்பத்தை கொடுக்கும். ஸோ எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லா கால சூழ்நிலைகளிலும் அதை உபயோகப்படுத்தலாம். அதை எந்த டேமேஜும் சீக்கிரமா டேமேஜஸ் ஆகாது, ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப காலத்துக்கு உபயோகப்படுத்தலாம். நல்ல காற்று சுழற்சி இருக்கும், பாலிஸ்டர் விஸ்கோஸ் எல்லாம் போட்டா நம்மளுக்கு வேர்த்து கொட்டிட்டே இருக்கும். ஏன்னா அந்த நூலுக்கும் நம்ம மனித உடலுக்கும் உள்ள கேப்ல வந்து காற்று சுழற்சி கம்மியா இருக்கு. ஆனா பருத்தி ஆடைகள் இந்த ஹேண்ட்லூம் தயாரிக்கப்பட்ட ஆடைகளை உபயோகப்படுத்தினா அந்த காற்று சுழற்சி துணிக்கும் நம்ம உடம்புக்கும் உள்ள அந்த கேப்ல உள்ள காற்று சுழற்சி அதிகமா இருக்கும். ஸோ அப்ப நம்ம போடுகிறவர்களுக்கு அது நன்மையை பயக்கக்கூடியது, நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும், நல்ல கூலிங்கா இருக்கும், நல்ல காற்றோட்டமாகவும் இருக்கும். ஸோ அதனால வருகிற தலைமுறைகள் வந்து நீங்கள் நிறைய இதுலயே நிறைய டிசைன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நீங்க வந்து எங்களுக்கு டிசைன் கிடைக்கலன்னா சொல்ல முடியாது. இப்ப நிறைய நியூ டெக்னாலஜி மூலமா நிறைய கைத்தறியில நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் நம்ம பாரம்பரிய முறைப்படி எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு, கலர்ஸ் இருக்கு. இப்ப நம்ம அம்மா காலத்துல எல்லாம் பாத்தோம்னா பீகாக் டிசைன் இருக்கும், மயில் டிசைன், மாங்கா டிசைன், அப்புறம் டெம்பிள் டிசைன் இருக்கு. அதெல்லாம் இப்ப கிடைக்கவே கிடைக்காது, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தான் தேடி பார்த்துதான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இல்லைன்னா மிக உயர்ந்த காஸ்ட்லியான துணிகள் தான் அந்தந்த டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாரம்பரிய டிசைன்களை வந்து நம்ம கைத்தறியில வந்து இப்பெல்லாம் நிறைய கிடைக்குது. அதை வாங்கி உபயோகப்படுத்தி அதில் வந்து நீங்கள் பயனடையுமாறு மிகுந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
ஆமா, இது வரைக்கும் தேசிய கைத்தறி தினமான இன்று கைத்தறியினுடைய ஆடைகள் தயாரிப்பு, அந்த விசை எப்படி செயல்படுது, ஒரு ஆடை எப்படி தயார் பண்றாங்க, அதனுடைய செயல்பாடு முறைகள் எப்படி இருக்குது, இன்னைக்கு அந்த கைத்தறி எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத குறித்து மிக சிறப்பான மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா இன்றைய தேசிய கைத்தறி தின வாழ்த்துக்களையும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா சொல்லிக்கிறோமா.
பேசுவதற்கு வாய்ப்பை கொடுத்த இந்த புதுகை எஃப்எம்க்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேர்களே, இதுவரை கைத்தறி ஆடைகளை அணிவதின் நன்மைகளை பற்றியும் அதை தயாரிக்கும் முறைகளை பற்றியும் ரொம்பவே அருமையான தகவல்களை தெளிவாக வழங்கிய டாக்டர் எம் ஜெயக்குமாரி அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புலன இலக்க எண்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 9.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.